ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி ஸ்லோகங்களில் கடந்த வகுப்புகளில் 7 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு நம்ம 8வது ஸ்லோகம் தொடங்கலாம். இப்போ 8வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுங்கிற விரிவான விளக்கமும் பார்க்க இருக்கின்றோம். ஸ்லோகம் 8. இயம் ஆத்மா பரானந்த பரப்ரேமாஸ்பதம் யத மானபுவம் ஹி பூயாசம் இதி பிரேமாத்மனி ஈக்ஷதே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூய உணர்வாகிய ஆத்மா இருக்கு இல்லையா, அது ஒரு உச்சமான ஆனந்த நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் மிக உயர்ந்த அன்பின் ஆதாரம் அப்படிங்கிறார். அதாவது உணர்வாகிய ஆத்மா ஒரு உச்சமான ஆனந்தத்தில் இருக்கு, அதுதான் மிக உயர்ந்த அன்பின் ஆதாரமாகவும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அது என்ன நிலையில் இருக்கு அப்படின்னா, நான் இல்லாமல் போகக்கூடாது, நான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்த அன்பு ஆத்மாவிடமே காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதாவது இங்கே நான் புவம், நான் இல்லாதிருக்காமல், நான் இல்லாமல் போய்விடக்கூடாது, பூயாசம் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை இங்கே ஆத்மா எதிர்பார்க்குது. ஆத்மாவிடத்தில் வந்து எப்பயுமே அது இல்லாமல் போகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தூய உணர்வாகிய ஆத்மா எப்படி இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. வெறும் ஆனந்தம் மட்டும்தானே அதன் இடத்துல இருக்கு அப்படின்னா, இல்லை, அன்பாகவும் இருக்கு. ஏன்னா அந்த ஆத்மாவினுடைய ஆதாரமே அன்புதான், அன்புதான் அதுக்கு ஆதாரம். அதனால தான் நம்ம வந்து சொல்லும்போது அன்பே சிவம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு வடிவாக இருக்கு ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம நடைமுறையில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம எல்லோருமே எப்படி எனக்கு இது பிடிக்கும், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மீது நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பிரியமாக இருக்குது, இதை விட்டு நான் பிரியவே கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நாம் ஒரு அபிப்பிராயம் வைக்கிறோம், ஒரு அபிமானம் வைக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்களேன். இப்போ நமக்கு இயல்பாகவே நம்ம இடத்துல வந்து அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் பற்றி கொள்ள முடியுது. அது உடல் மீது பற்று, உறவுகள் மீது பற்று, உத்தியோகத்தின் மீது பற்று, எல்லாமே இப்படித்தான். அதாவது நமக்கு அந்த பற்றுங்கிற ஒரு விஷயமே அன்பின் அடிப்படையில் தான் உண்டாகுது. ஆனால் நாம் எதற்காக அன்பு காட்டுகிறோம்? பரப்ரேமாஸ்பதம் அப்படிங்கிறார். பரப்ரேமாஸ்பதம் அப்படின்னா எல்லா அன்புகளுக்கும், எல்லா விருப்பங்களுக்கும், எல்லா ஆசைகளுக்கும் மூல ஆதாரம் எது அப்படின்னா ஆத்மா. ஆத்மா இருப்பதினால்தான் ஒரு கணவன் மனைவியை நேசிக்கின்றான், ஒரு மனைவி கணவனை நேசிக்கின்றாள். அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு தாய் தகப்பன் உறவு, அல்லது ஒரு தந்தை குழந்தைகள் உறவு, அப்படின்னு நீங்கள் இந்த உலகத்தில் என்ன உறவுகள் வேணால் வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் நண்பர்கள் உறவு, ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாமே உங்களுக்கு எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, மூல ஆதாரமான ஆத்மாவின் அடிப்படையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு மனைவி வந்து கணவனை நேசிப்பது எதன் அடிப்படையில்? ஆத்மாவின் அடிப்படையில். உடலின் அடிப்படையில் அவன் நேசிக்கிறாளா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி, ஆக இவர் ரொம்ப அழகாக இருக்காருங்க, இவர் உடம்பு ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த உடம்புக்காக தான் நான் இவரை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு மனைவி சொல்வாள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கணவன் இறந்து விட்டான், டெட் பாடி ஆகிட்டான். இப்போ எனக்கு இந்த உடம்பு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளா? அதுக்கு முன்னாடி உடம்பு தானே நான் லைக் பண்ணேன்னு சொன்னான். ஆனால் அந்த கணவன் இறந்து போனால் அந்த கணவனுடைய உடம்பை பார்த்து இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டான் எந்த மனைவியும். அப்போ இங்கேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது ஒருத்தர் வந்து நம்ம வைக்கிற அன்புங்கிறது உடலின் அடிப்படையில் இல்லை, அன்பு உணர்வின் அடிப்படையில் இருக்கு. அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அதாவது அன்பு உணர்வு அப்படிங்கிறது தான் ஆத்ம உணர்வு. ஆத்மா வந்து அன்பு தான், அன்பே சிவம், அதை சொல்றாரு இங்க. இங்க அந்த பாயிண்ட்டை தான் எடுத்து சொல்றாரு. எல்லா அன்புகளுக்கும், எல்லா விருப்பங்களுக்கும், எல்லா ஆசைகளுக்கும் மூல ஆதாரம் என்ன அப்படின்னா ஆத்மா, அந்த ஆத்மா மட்டும்தான். இப்போ நாம் வந்து நம்ம உடம்பை விரும்புகிறோம் இல்லையா, நான் இந்த உடம்பு நான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம உடம்பு மேலே ஒரு பற்று வச்சுக்கிறோம். உடம்புக்கு வந்து ஏதாவதுன்னா உடனே பதறோம், அந்த உடம்பு வந்து நோய்வாய்ப்பட்டாலும் உடனே அதை சரி பண்ணிக்கணும்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த உடம்பு வந்து நிறைய பேருக்கு வயதான காலத்தில் மரணத்தருவாயில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஐசியூவில் போய் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த உடம்பு வந்து இதுக்கு மேலே தாங்காது, அது டேமேஜ் ஆகிடுச்சு, அது எப்படி இருந்தாலும் போகத்தான் போகுது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாலும் கூட திருப்பி எப்படியாவது கொஞ்ச நாள் வாழ மாட்டோமா, எப்படியாவது இந்த உடம்பை நம்ம காப்பாற்றிக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம அந்த உடம்பை விரும்புவது எதற்காக? ஆத்மா இருப்பதினால்தான், ஆத்மாவின் மீது இருக்கிற விருப்பம் தான். அந்த ஆத்மா வந்து நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய இருப்பை அது இழக்கவே இழக்காது. ஆனால் அந்த இருப்பு நிலையான அதனுடைய நிலைப்பாடு வந்து பிரதிபிம்பிக்கிறதுனால இங்கே இந்த நிலை வந்து நமக்கு உண்டாகுதுங்கிறார். அது மாதிரி தான் மனிதன் வந்து இங்கே ஒரு பணத்தை விரும்புகிறான், பொருளாதாரத்தில் நான் மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு பணத்தை நோக்கி போகிறான் அப்படின்னா கூட எதற்காக பணத்தை நோக்கி போகிறான்? நான் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன்னா பணம் இருந்தால் நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம், நம்ம ஒரு வீடு கட்டிக்கலாம், கடன் அடைச்சிக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அவன் பணத்தை நோக்கி போகிறது கூட இந்த உலகியல் வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை நோக்கி விரும்புகிறான். உறவுகளை ஏன் விரும்புகிறான்? உறவுகளை, உற்றார் உறவினர்களை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறத வந்து தற்காலிகமான மகிழ்ச்சியை ஒரு மனிதன் வந்து எங்கே பார்க்குறான்? உறவுகளை சந்திக்கும் போது பார்க்குறான். இப்போ ஒரு திருமண நிகழ்வு நடக்குது அப்படின்னா அங்கே போன உடனே எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? சொந்தக்காரங்களெல்லாம் ஒன்று கூடி அங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும்போது ஒரு அரட்டை அடிக்கும்போது ஒரு குதூகலமாக இருக்குது. அந்த இடமே வந்து ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக இருக்குது. அப்போ கல்யாண வீடு களைக்கட்டி இருக்குது. அது ஏன் அந்த கல்யாண வீட்டில் அவளை களைக்கட்டி இருக்குது? உறவுகளை விரும்புவது எதற்காக? மகிழ்ச்சிக்காக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து உடலை விரும்புவது, உறவுகளை விரும்புவது, பணத்தை விரும்புவது அப்படின்னு எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே இறுதியில் எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னா அந்த அன்பின் அடிப்படையில் இருக்குது. மா ந புவம் ஹி பூயாசம். இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. மா ந புவம், நான் இல்லாமல் போகக்கூடாது, நான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லுது. அது யாரு? அது உடலின் குரலா இல்ல மனதின் குரலா? இல்ல, அது ஆத்மாவின் சுய அனுபவம். ஆத்மா எப்பொழுதுமே தன்னுடைய இயல்பான அந்த சுய அன்புல ஆனந்தமா நான் இருந்துகிட்டே இருக்கணும் தான் நினைக்கும். ஆத்மா எப்பவுமே தன்னை இழக்காது. ஏன் இழக்காது அப்படின்னா அந்த ஆத்மா தான் இருப்பு, அது இல்லாமல் போகவே முடியாது. ஏன்னா அது மட்டுமே இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவுடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னா சத்து இருக்கிறது, சித்து அறிவாக இருக்கிறது, ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கிறது. அப்போ சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிற அதுவே அன்பாகவும் இருக்கிறது. அந்த அன்பு தான் இங்கே சிவம், அதுதான் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்போ அதை இங்கே ஒரு வித்யாரண்யர் என்ன பண்ணுறாருன்னா புரிய வைக்கிறாரு. நான் இல்லாமல் போகக்கூடாது, நான் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் தன்னுடைய சுயத்தில் இருக்க விரும்புவது எதுவோ அதுவே ஆத்மா. அப்போ இங்கே நம்ம எதிர்பார்க்குற அந்த ஆனந்தம் வந்து உண்மையிலே எதனிடத்தில் இருக்குங்க? ஆத்மாவினிடத்தில் தான் இருக்கு. அந்த வெளிப்பொருளில் உண்மையில் இன்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கணவன் மீது அன்பு வச்சிருக்கிறோம், அவரை நம்ம விரும்புகிறோம், அவர் நமக்கு வேறாகத்தான் இருக்கிறாரு. ஆனால் தனக்கு வேறாக இருக்கக்கூடிய கணவன் மேலே ஒரு மனைவி அன்பு வைப்பதும், மனைவி மீது கணவன் அன்பு வைப்பதும், குழந்தைகள் மீது ஒரு தாய் அன்பு வைப்பதும், இந்த உறவுகள் எல்லாமே எதன் அடிப்படையில்னா ஆத்மா இருப்பதினால் மட்டும்தான் அந்த அன்பு உருவாக்க முடியும். அதுவே அந்த ஆத்மா இல்லாத நிலையில அந்த உடம்பு ஜடப்பொருளாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் பிரிந்த பிறகு அது ஜடப்பொருளாக அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு தாய் இறந்து கிடந்தாலும் குழந்தை வந்து உடம்போடு இந்த அம்மாவை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஒரு மனைவி இறந்து கிடந்தாலும் கணவன் வந்து இல்லை இல்லை இருக்கட்டுங்க, நான் இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்த உடம்பு இதை நானே வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். கணவன் இறந்து போன பிறகு மனைவி என்ன சொல்லுவா? இவ்வளோ தூரம் என் கூட எனக்காக வாழ்ந்தாரு, அதனால் இவர் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு அந்த உடம்பை வச்சுக்க மாட்டான். அப்போ இங்கே மனைவி கணவன் குழந்தைகள் உறவுகள் எல்லாமே எதன் அடிப்படையில் அந்த உடம்பை விரும்புது? ஆத்மாவின் அடிப்படையில். அப்போ இங்கே ஆத்மாவைத்தான் உண்மையில் விரும்புது, உடம்பை எதுவும் விரும்புறதில்ல. அப்போ அந்த வெளிப்புற பொருள் எனக்கு ஆனந்தம் கொடுத்ததா அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த உள்ள இருக்கிற ஆத்மா தான் இந்த உடலின் மூலமாக எனக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. நான் கணவன் மூலமாக அடைந்த ஆனந்தமும் அந்த ஆத்மாவின் மூலமாக அடைந்த ஆனந்தம் தான். ஒரு கணவன் நான் மனைவி மூலமாக அடைந்த ஆனந்தம் என்று சொல்வதும் அந்த ஆத்மாவின் மூலமாக அடைந்த ஆனந்தம் தான். ஏன்னா அது மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அந்த உடலின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் என்று இருந்தா அந்த உடல் இறந்த பிறகும் அவன் அதை வச்சுக்கணும், அதை வச்சுக்க முடியாதுல்ல. அப்ப இதுதான் இங்க சொல்ல வருது. அப்ப இங்க உண்மையில் என்ன அப்படின்னா, ஆனந்தம் என்பது அனுபவம் கிடையாது, ஆனந்தம் என்பது ஆத்மாவின் இயல்பு அப்படிங்கிறார். இங்க ஆனந்தம் என்பது வந்து எப்பொழுதும் நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த ஆத்மாவின் இடத்துல இருக்கின்ற இயல்பு. அப்ப அதனாலதான் இங்க நம்ம சுக அனுபவம் வந்தா நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட, இந்த சுகம் வரும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம்பளே, துக்கம் வரும்போது கூட நான் துக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை அளிக்க முடியல பாத்தீங்களா. ஏன்னா இப்ப துக்கம் வந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக நம்ம துக்க உணர்வை நம்ம இழந்துட முடியாது. நான் துக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன் உணர்வை நம்ம எப்பொழுதும் அழித்து கொள்ளவே முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா என்பது எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படிங்கறத இங்க ஆழமா சொல்லி, அந்த ஆத்மா எப்படி விரும்புது அப்படின்னு பார்த்தா, அது நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புது, நான் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு அது விரும்புது. அப்ப ஆத்மாவுடைய இந்த நிலைய இந்த மந்திரத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றார், இயம் ஆத்மா பரானந்தகா பர பிரேமாஸ்பதம் யதகா மா ந புவம் ஹி பூயாசம் இது பிரேமாத்மனி ஈக்ஷதே. அப்ப அந்த பிரேமாத்மனி அப்படிங்கிற அந்த நிலை எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, அன்பு உணர்விலே அந்த பிரேமம், அந்த அன்பினால் அந்த ஆத்மா காணப்படுகிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அதை எளிமையா நம்ம வந்து அன்பே சிவம் என்று சொல்கிறோம். அப்ப இங்க தூய உணர்வாகிய ஆத்மாவின் உச்சமான ஆனந்தம் என்பது அதன் அன்பில் இருக்கிறது, ஆனந்தம் என்பது அதனிடத்தில் இருக்கின்ற அன்பில் இருக்கிறது, அதுதான் ஆத்மாவினுடைய அன்பு சுயம். அப்ப அதை இழக்கவே இழக்காது, ஆத்மா எப்பொழுதும் இழக்கவே இழக்காது. அப்ப அந்த ஆத்மா நான் இல்லாமல் போகக்கூடாது, நான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்த அன்பு உணர்வில் இருக்கின்ற எதுவோ அதுவே ஆத்மா அப்படின்ட்டு ஒரு அருமையான ஆத்மாவை பற்றி ஒரு விளக்கத்தை இந்த பாடல்ல இந்த மந்திரத்துல நமக்கு புரிய வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஒரு கிளியர் பிக்சருக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மற்ற யாரையாவது அல்லது ஏதாவது ஒரு பொருளை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொருள் மீது நம்ம ஆசைப்படுறோம் அல்லது ஒரு உறவு மேலே ஆசை வைக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். எப்படி கேட்டு பார்க்கணும், அந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். அந்த இருக்க முடியாது அப்படிங்கிற இடத்தில் தான் அந்த ஆத்மாவின் சுய அன்பு வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, மனசு வந்து ஒரு விஷயத்தை விரும்புது அப்படின்னா, அந்த பொருளை விரும்புற மாதிரி நம்ம மனதளவுல பார்த்தாலும் கூட அதன் மீது ஏன் தேவை இருக்கிறது அப்படின்னா, அது எல்லாமாக இருக்கிறதுனால, அது எதிலும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலையாக இருப்பதனால ஆத்மாவின் சுய இருப்பு அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நாம இங்க சுய விசாரம் பண்ணி பார்க்கும்போது, இங்க எல்லாம் ஆத்மாவின் இருப்பினாலே இருப்பதினாலே இங்க நம்ம எதனிடத்திலும் விருப்பு வெறுப்பு காட்ட முடியாது. ஆனால் இருப்பதெல்லாம் என்னுடைய இருப்பினாலே, என்னுடைய இருப்புனா இங்க ஆத்மாவின் இருப்பினாலே இருக்கின்றது என்று புரிந்துவிட்டால் அன்பு உணர்வு மேலோங்குகிறது, அவ்வளவுதான். அந்த அன்பு உணர்வுங்கிறது எதுல வச்சுக்கலாம், நமக்கு வேண்டிய சொந்தக்காரங்க மூலம் மட்டும் வச்சுக்கலாமான், இல்ல எல்லாவற்றிலும் அன்பு இருக்கணும். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த வஸ்து எங்கும் வியாபித்திருக்கிறதுனால, வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி, வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன் அப்படின்னு அவர் சொல்ல வராரு அப்படின்னா கூட என்ன அர்த்தம் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த பயிர்லையும் அன்பு வச்சிருக்காரு அவர். ஏன்னா அந்த பயிருங்கிறது ஏதோ உறவோ சொந்தக்காரரோ அல்லது அவருக்கு வேண்டியவரோ கிடையாது, அது ஒரு தாவர இனம்தான், தாவர இனத்தை சேர்ந்தது தான். ஆனாலும் அந்த தாவரத்தையும் தனக்குள்ள பார்ப்பதினாலதான் வள்ளல் பெருமானால அந்த வாடிய பயிரை நான் கண்டபோது வாடினேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அங்க என்ன வெளிப்படுதுன்னு நம்ம பார்க்கணும், அன்பு உணர்வு வெளிப்படுதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த அன்புதான் சிவம், அப்ப அந்த அன்புதான் எங்கும் வியாபித்திருக்கிறது, அந்த அன்புதான ஆத்மா, அப்படி எல்லாமாய் இருப்பது ஆத்மாவே அப்படிங்கறத இங்க ஆழமா அறிவுறுத்துறார். அப்ப நம்ம இங்க எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவது ஆத்மாவின் இருப்பினாலே அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த 8வது ஸ்லோகம் வலியுறுத்துது. அடுத்தது 9, தத்பிரேம ஆத்மார்த்தம் அந்யத்ர நைவம் அந்யார்த்தம் ஆத்மனி அதஸ்தத் பரம் அந்தேன பரமானந்ததா ஆத்மனகா. இந்த 9வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மற்ற பொருட்களின் மீது காணப்படுகின்ற அலாதியான அன்பு ஆத்மாவுக்காகவே இருக்கிறது. ஆனால் ஆத்மாவில் காணப்படும் அன்பு வேறு எதற்காகவும் இல்லை. ஆத்மாவின் இறுதி இலக்காக அந்த அன்பு உணர்வே இருப்பதினாலே அதுவே உச்ச ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு அருமையான ஒரு விளக்கத்தை இங்க சொல்றார் இந்த பாடல்ல. இந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வேறு ஒரு விஷயத்துல அன்பு வைக்கிறோம், அது உறவுகளா இருக்கலாம், அல்லது நமக்கு பிடிச்ச ஒரு பொருளா இருக்கலாம், அது அக்ரிணை பொருளா இருக்கலாம், அல்லது நமக்கு தேவையான சைத்தன்யமான பொருளா இருக்கலாம், அச்சேதனம் சேத்தனம்ங்கிற ரெண்டு விஷயத்துல எதை வேணா இருக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் மேல கூட தீவிர அன்பு இருக்கும். ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க பண்டிகை நாட்கள்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி அந்த ட்ரெஸ்ஸே தான் போடுவாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து பத்திரமா பொத்தி பொத்தி வச்சிருவாங்க, அழுக்காயிடக்கூடாது கரையாயிடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்னமோ அந்த ட்ரெஸ் மேல அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். நம்ம சொல்லலாம், ஏங்க இந்த ட்ரெஸ் ஒரு பெரிய விஷயமா, போனா போயிட்டு போது இன்னொன்று வாங்கிக்கலாமேனா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி இன்னொன்று கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, ஆகவே நான் இதை விரும்பிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் இதை விடமாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொருளின் மீது வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அட்டாச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி பிற பொருள்களிடம் காணப்படுகின்ற அந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசையை வந்து இங்க இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்பு உணர்வுங்கிற அடிப்படையில சொல்றாரு. அந்த அன்பு உணர்வு ஏன் அதன் மீது வருது அப்படின்னா, அந்த ஆத்மாவின் இடத்தில் இருக்கின்ற அது இயல்பு அப்படிங்கிறாரு. ஆத்மாவின் இடத்துல இருக்கிற அந்த இயல்பா இருக்கிறதுனால, அந்த ஆத்மா பார்க்கிற விஷயத்துல எல்லாம் நான் தான் இருக்கிறேங்கிறதுனால எல்லாவற்றையுமே நேசிக்கத்தான் செய்யும், எல்லாவற்றையும் நேசிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த மாதிரி நேசிக்கக்கூடிய அந்த விஷய சுகங்களிலே என்ன உண்மையிலேயே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆத்மாவின் சுய ஆனந்தமாக இருக்கிறது, ஆத்மாவினிடத்துலேயே இயல்பாக இருக்கிறது, அதை ஆத்மாவிடமிருந்து பிரிக்கவே முடியாதது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, இங்க ரெண்டு விதமான அன்புகள் இருக்குன்னு நம்ம கவனிக்கிறோம். என்ன மாதிரி அன்பு, பிற பொருள்களின் மீது உள்ள அன்பு, மனிதர்கள் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அன்பு, அதாவது சேத்தனம் அச்சேதனம்ங்கிற ரெண்டு விஷயம். ஒரு உறவுகள் மேல நம்ம அன்பு வைக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, பொருள்கள் மேல அன்பு வைக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் இதை தவிர நம்ம உலகியல் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய உத்தியோகம் பதவி படிப்பு இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு வந்து அந்த அனுபவங்களா நம்ம இடத்துல இருந்தாலும், இப்ப இவைகளின் மீது நமக்கு ஏன் வந்து ஒரு பிடிமானம் உண்டாகுது, ஒரு ஆசை உண்டாகுது, ஒரு அட்டாச்மெண்ட் ஏன் வருது அப்படின்னா, நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப நான் வந்து ஒரு விஷயத்தை விரும்புறேன், நான் இந்த படிப்பை படிச்சுட்டா எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், அப்ப நல்ல உத்தியோகத்தின் மூலமா நான் நிறைய கை நிறைய சம்பாதிப்பேன், அப்போ நான் நினைச்ச மாதிரி காரு பங்களாலாம் வாங்கிட்டு நான் ஆனந்தமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த படிப்பை நோக்கி விரும்புகிறோம், அந்த உத்தியோகத்தை நோக்கி போறோம். அப்போ இது மாதிரி நாம மற்ற விஷயங்களின் மீது செலுத்துகின்ற ஆசை எப்படி இருக்குது, நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. அப்போ இங்க நம்ம பார்க்குற இந்த பொருள்கள் எல்லாம் சாதனம் தான், ஆனா இலக்கு என்ன தெரியுமா, ஆத்மா தான். ஏன்னா ஆத்மாவுடைய சுபாவம் இயல்பு வந்து எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் அன்புதான். ஆனா அந்த ஆத்மாவினிடத்தில் இருக்கின்ற அன்பு வந்து நான் இருக்க வேண்டும், நான் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கு இல்லையா. ஆத்மா வந்து எப்பொழுதும் நான் இருக்க வேண்டும் என்று இருக்குது, நான் இல்லாமல் போகக்கூடாது என்று இருக்கிறது. அதனாலதான் அது இருக்கிறது இருப்பு அப்படின்னு நம்ம ஆத்மாவுக்கு பேர் வச்சிருக்கோம். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சத்துன்னு ஏன் பேர் வச்சிருக்கோம், அது இருந்து கொண்டே இருக்கிறது, அது இல்லாமல் போவதே கிடையாது. அப்ப அப்படி இருக்கிற அதுல இங்க சாதனம் கிடையாது, இலக்கு என்ன, ஆத்மா மட்டும்தான். அப்போ இது தானே தன்னிலக்காக உள்ளது, ஆத்மா தனக்குத்தானே தன்னையே எல்லாவற்றிலும் ஊடுருவி வைத்து கொண்டிருப்பதினால இங்க எதையுமே வந்து பிரித்து பார்க்க முடியாது. அப்ப இங்க இதனுடைய மெச்சூரிட்டியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து விட்டா நம்ம அதுல விருப்ப வெறுப்பு காட்ட மாட்டோம், அதன் மீது தேவையற்ற அபிமானம் வைக்க மாட்டோம். ஏன்னா அதுவே நான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போன பிறகு ஒரு தனி அட்டாச்மெண்ட் உண்டாகாது. அது புரியாத வரைக்கும் தான் இப்போ நமக்கு அது வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் நம்மகிட்ட மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அது நான் தான் தெரிஞ்ச பிறகு அதில் நம்ம வந்து ஒரு தனித்துவமான விஷயத்தை அங்கே வெளிப்படுத்த வேண்டிய அர்த்தம் இங்கே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அது இங்கே சொல்கிறாரு, நைவம் அந்யார்த்தம் ஆத்மனி. ஆத்மாவின் அன்பு வேறு ஒன்றுக்காக மட்டும் இல்லை, ஏன்னா ஆத்மாவை விட உயர்ந்தது எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆத்மாவை விட விரும்பத்தக்கது எதுவும் இல்லை, ஆத்மாவை விட நிறைவளிப்பது எதுவும் இல்லை. பரமாந்தம் அப்படின்னா அந்த பரம அந்தம்னா இலக்கு இறுதினு அர்த்தம், அந்தம்னா இறுதி, பரமானந்தம் அப்படின்னா ஆத்மாவை அடைவதுதான் இறுதி இலக்கு. அப்போ பரமானந்ததா ஆத்மனகா அப்படின்னா, ஆனந்தம் என்பது வெளியிலிருந்து வருகின்ற அனுபவம் கிடையாது, அது காலத்தால் உருவாகின்ற ஒரு நிலையும் கிடையாது, அது எப்பொழுதும் சதா இருந்து கொண்டிருக்கின்ற இருப்பு. அப்ப இங்க ஆத்மா அறியப்படும் போது ஆனந்தம் அனுபவிக்கப்படுகிறது, ஆத்மா மறைக்கப்படும் போது ஆனந்தம் தேடப்படுகிறது. இப்படிதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்ப நாம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப இவர் சொல்ல வர்ற இந்த ஆழமான உண்மையை வச்சு ஆழ்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரே ஒன்று இருக்கு, அது ஆத்மான்னு பேரு, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அது தூய அறிவாக பிரகாசித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அது ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அப்படி ஆனந்தமாக இருக்கின்ற அந்த ஆத்மாவினுடைய உண்மை தன்மை என்ன? அன்பு உணர்வு. அது எப்பொழுதும் சதா அனைத்தையும் நேசிக்கக்கூடிய அன்பு உணர்வு. அப்போ அந்த அன்பு உணர்வுங்கிற அடிப்படையில் இப்போ நீங்கள் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க, தானாகவே அன்பு தான் நீங்கள் செலுத்தி ஆகணும், விருப்பு வெறுப்பு காட்டவே முடியாது. ஆனால் விருப்பு வெறுப்பு காட்டுவது ஏன் அப்படின்னா, மனதில் போய் மாட்டுறதுனால தான் எனக்கு இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு அப்படிங்கிற இருமைகள் உண்டாகும் போது தான் இத்தனை பிரச்சனை வருது. ஆனால் நீங்கள் அந்த ஆத்ம நிலைக்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா வேறுபாடு தெரியாது, ஏன்னா எல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருக்குது. அப்படிங்கும்போது நான் இங்கே உன்னை வந்து தூக்கி வைக்கிறதும் உன்னை தாழ்த்தி வைக்கிறதுக்கும் அங்கே வேலையே கிடையாது, அப்போ எல்லாம் நானே. அப்படிங்கும்போது நான் என்னையே எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது நான் அதில் என்னத்தை போய் அடைகிறதுக்கு இருக்கு, அதில் என்ன அனுபவிக்க வேண்டியது இருக்கு, அப்போ எல்லாம் நானே அப்படிங்கிற அந்த தூய உணர்வு மட்டும் பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாடில் அது அன்பு உணர்வாக மலருது. அப்போ அந்த மலர்ச்சி தான் இங்கே பார்க்கிறதெல்லாம் நம்ம நேசிக்க முடியுது. ஒரு மலர்களை பார்த்தாலோ அல்லது ஒரு மிருகங்களை பார்த்தாலோ அல்லது பல மனிதர்களை பார்த்தாலோ ஒரு உண்மையான ஞானி, ஒரு ஆத்ம ஞானி அதை அப்படியே ஆனந்தமாக பார்ப்பான், ரசிப்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதில் விருப்பு வெறுப்பு கிடையாது. அப்போ இந்த மாதிரி நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த மாதிரி புரிந்து கொண்டு வாழ்வதில் தான் நமக்கு வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே இருக்கு அப்படிங்கிறது இங்கே இவர் சொல்ல வர்றாரு. வித்யாரண்யர் வந்து இந்த மந்திரத்தின் மூலமாக சொல்கிறாரு. அப்போ நாம் இங்கே நம்மை போன்ற சாதகர்களுக்கான குறிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் விரும்புகின்ற ஒரு பொருள் வந்து என்னை விட அதிகமான பிரியமானதா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விரும்புகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு பொருளை வந்து இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த பொருள் வந்து உங்களை விட உயர்ந்ததா, உங்களை விட அதிக பிரியமானதா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி, ஒரு விசாரத்தை பண்ணி பாருங்களேன். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொருள் இல்லைன்னா நான் இல்லாமல் போய்விடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புற விஷயங்களில் வந்து நாட்டம் வச்சுக்கிட்டு இதை நம்புகிறேன் நம்புகிறேன் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஆர்வம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இடத்துல அந்த பொருள் மீது அடைய வேண்டும் என்ற ஆசையை உண்டாக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த பொருள் என்னை விட உயர்ந்ததா அல்லது அந்த பொருள் இல்லாவிட்டால் நான் இல்லாமல் போய்விடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்பி பார்த்தா ஒரு உண்மை தெளிவாகும். என்ன அப்படின்னா, இந்த எல்லாமே என்னுடைய இருப்புனால இருக்குது, அதாவது அன்பு ஆசை இங்க எல்லாமே என்னுடைய இருப்புனால இருக்குது. அப்ப ஆசை எழும்போதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்க வேண்டியது, இது எனக்காகவா அல்லது நான் இருப்பதற்காகவா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆசை மெலியும், பற்றுதல் சிதையும், ஆத்ம நிஷ்டை வலுப்படும். ஏன் அப்படின்னா, நீங்க இருப்பதினால் அது இருக்கிறது, அதனால அதை நீங்கள் விளக்கவும் முடியாது, அதை நீங்கள் வேண்டுமென்று விரும்பவும் தேவையில்லை. ஏனென்றால் இங்கே விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில் அந்த இருப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தான் இங்கே பாடல் மூலமாக, இந்த மந்திரம் 9வது மந்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா இப்போ மனசு தான் வந்து உன்னை வேணும்னு ஆசைப்படுறதும் உன்னை வேண்டான்னு வெறுக்கிறதும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நான் அந்த தூய இருப்பில், என்னுடைய இருப்புனால் இங்கே எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதில் எதை போய் விரும்ப வேண்டியது இருக்கு, எதை போய் வெறுப்பு காட்ட வேண்டியது இருக்கு? அவையெல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய சுய அனுபவத்தில் அப்படியே இருந்தீங்கன்னா போதும், நிகழ்வு தானாக நடந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஒன்றும் அதை மாற்றம் செய்ய வேண்டியது கிடையாது. அப்போ உண்மையாக உங்களுடைய நிலை என்ன? ஆனந்தம், அன்பு. அப்போ இந்த உணர்வு உங்களிடத்துல மேலோகும் போது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? இப்போ அந்த தனி உடல், அந்த தனி மனம் என்ன ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே போகும்? அன்பு ஆனந்தம்ங்கிற ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே போகும். அப்போ அந்த இடத்துல போகும்போது அதை சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட அந்த உடலையோ மனதையோ நாடி அவரை நெருங்கும் போது ஆனந்தம் அடைவார்கள், அவரை பார்க்கும்போது அன்பு செலுத்துவார்கள். அப்படி தான் இங்கே இயற்கையினுடைய நியதி இருக்கிறது மகான்களும் ஞானிகளும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலை தான் நமக்கு கை கூடி வரணும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது ஸ்லோகம் 10. இதம் சச்சித் பரானந்தா ஆத்மா யுக்தியா ததாவிதம் பரம் பிரம்ம தயோ சைக்கியம் ஸ்ருத்யந்தேஷு உபதிஷ்யதே. இந்த 10வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படிப்பட்ட சச்சித் பரமானந்த ரூபமான அந்த ஆத்மா யுக்தி மூலமாக அப்படியே நிரூபிக்கப்பட்டுள்ளது, அதாவது யுக்திபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்டது? சச்சித் பரமானந்த ரூபமான ஆத்மா. அந்த சச்சித் பரமானந்த ரூபமான ஆத்மாவை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு யுக்திபூர்வமான விசாரத்துக்குள்ளே போய் தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் மெச்சூரிட்டி, அந்த பகுத்தறிவு, இதெல்லாம் மனிதனிடத்தில் தேவைப்படுது. அப்போ அப்படி விசாரணை பண்ணி அதை நிரூபிக்கப்பட்டதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆத்மாவும் பரபிரம்மமும் ஒன்றே என்பதும் உபனிஷத்துக்களின் முடிவு பகுதியில் போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அதான் இங்கே சொல்கிறார், பரம்பிரம்ம தயோ சைக்கியம் சுத்தியந்தேசு உபதிஷ்யதே. அந்த ஸ்ருதி, அந்த ஸ்ருதியின் மூலமாக உபனிஷத்துக்களின் முடிவுகளில் இங்கு உபதிஷ்யதே போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம். இங்கே ரெண்டு ஆதாரங்கள் இணைக்கப்படுது. என்ன மாதிரி அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிறது ஒரு சைத்தன்யமாக பார்க்குறோம். சைத்தன்யம்னா அது ஒரு அறிவு, ஒரு உணர்வு, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. அது ஒரு ஜடப்பொருள் கிடையாது. அது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இப்போ நீங்கள் ஆத்மா அப்படின்ன உடனே பல விதமாக கற்பனை இல்லை, நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணாமல் அது ஒரு உணர்வு பொருள், பிரக்னை அப்படி தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு சைத்தன்யம் சேத்தனம் அப்படின்னு பேர். ஆனால் அப்படிப்பட்ட அந்த இருப்பு இருப்பதற்கான கால தேசங்கள் கிடையாது. அது ஒரு பர்டிகுலர் காலத்தில் தான் அது வருமா, அல்லது அது இந்த குறிப்பிட்ட இடத்த தான் அது எடுத்துக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே கால தேசம் கிடையாது, காலமற்றது. ஏன்னா அது ஸ்வயம் பிரபா அப்படின்னாரு, அது தானாக ஒளிருகின்ற ஒரு ஒளி பொருள், அதாவது சுயம் பிரகாச அறிவு பொருள். அப்போ அப்படிப்பட்ட அது எப்படி இருக்கிறது? அறிவு பொருளாக மட்டும் இல்லை, ஆனந்தமாகவும் இருக்கிறது. சத்து சித்து ஆனந்தம். அப்போ இதை நாம் வந்து விசாரித்து பார்த்தா, நம்ம இடத்துல இருக்கின்ற விவேகத்தினால விசாரித்து பார்க்கறது, எப்படி விசாரித்து பார்க்கறது? அதுக்கு பிரமாணம் என்ன? வேதம் தான் பிரமாணம், ஸ்ருதி தான் பிரமாணம். அப்போ இங்கே உபனிஷத்து தான் அதுக்கு வழிகாட்டும். ஏன்னா வேதத்தை நம்ம நேரடியாக படிக்க முடியாது இல்லையா. வேதம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரிக்கு யஜுர் சாம அதர்வனம் அப்படின்னு நம்ம தொட்டோம்னா பெரிய பெரிய டாபிக் போயிட்டு இருக்கோம். அதில் நிறைய கர்மகாண்டத்தை தாண்டி அப்புறம் நம்ம ஞான காண்டத்துக்குள்ளே வரும்போது நிறைய வயசாயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக இதை எங்கே தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷிகள் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கிற முக்கிய பகுதிகளாக உபனிஷதங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ உபனிஷதங்களுடைய போதனைகளில் இங்கே மகா வாக்கியங்கள் நம்ம பார்க்கிறோம். என்ன மாதிரி மகா வாக்கியங்கள் பார்க்குறோம்? அயம் ஆத்மா பிரம்மா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா, இது மாதிரி வந்து மகா வாக்கியங்கள்லாம் வந்து ஒவ்வொரு வேதத்தினுடைய அடிப்படையில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ரிக்கு வரும்போது, யஜுர் வரும்போது, சாம வேதம் வரும்போது, அதர்வண வேதம் வரும்போதெல்லாம் அதுக்கு ஒரு முக்கியமான மகா வாக்கியத்தை முன்னிறுத்தினார்கள் ரிஷிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் உபனிஷதங்கள் வந்து மேற்கோள் காட்டுது. உபனிஷதங்கள் என்ன பண்ணுதுன்னா, ரிஷிகள் தான் அதை எடுத்து தொகுத்து கொடுக்குறாங்க. உபனிஷதங்கள் எல்லாம் யார் எழுதுறாங்க அப்படின்னா ரிஷிகள் தான் எடுத்து எழுதி நமக்கு கொடுக்குறாங்க. உபனிஷதங்கள் எல்லாம் நம்ம நிறைய இருக்கு பார்த்தோம், மாண்டோக்கியா, முண்டகா, சாந்தோக்கியா, கேனா அப்படின்னு நிறைய உபனிஷதங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட உபனிஷதங்களில் படித்து பார்க்கும்போது, விசாரம் செய்து பார்க்கும்போது இங்கே உபனிஷத்து கண்ட ஆத்மா எப்படி இருக்குன்னா, சச்சிதானந்த பரானந்த வடிவமாக இறைவன் இருக்கிறான். எப்படின்னா பிரிக்க முடியாததாக இருக்குதுன்னு சொல்லுது உபனிஷத்து. எப்படி சொல்லுதுன்னா, சத்துங்கிற இருப்பு, சித்துங்கிற அறிவு, ஆனந்தம் அப்படிங்கிற திருப்தி, அதாவது ஆனந்தம் அப்படிங்கிற நிலைப்பாடு என்னென்னா ஒரு நிறைவு தான். ஏன்னா நீங்கள் எப்பவும் ஒரு பொருளை நிறைவாகலை, ஒரு பொருளை நீங்கள் நிறைவாறீங்கன்னா உங்களுக்கு திருப்தி வந்துடுது இல்லை. அப்போ அந்த திருப்தி நிலையான திருப்தியாக இருக்கணும்ல, அதுதான் ஆத்மாவினுடைய திருப்தி. நீங்கள் வேறு எந்த பொருளை நீங்கள் அடைஞ்சாலும் ஒரு நிறைவான திருப்தி உங்களுக்கு வராது, நிறைவு வந்து அந்த பொருள் மூலமாக உங்களால் பெற முடியாது. ஆனால் ஆத்மாவில் வந்து நீங்கள் அனுபவமாக்கும் போது உங்களுக்கு அந்த பூரண திருப்தி, அந்த நிறைவு வந்துடுது. அப்போ அப்படி இந்த மூன்று தன்மைகளும் ஒரே ஆத்மாவின் விளக்கங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது இருப்பு, அறிவு, ஆனந்தம் என்பது இங்கு பிரிக்கப்படவே முடியாதது, அது ஒரே சத்தியத்தின் வெளிப்பாடு. அதைதான் தயோஷ்ச ஐக்கியம், ஆத்மா பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறாரு. ஆத்மா வந்து அப்படிதான் இருக்கு, அதை பிரிக்கவே முடியாது. அது இருக்கிறது, அறிவாய் மிளிர்கிறது, அது சதா ஆனந்தமாயே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்ப இங்க வேறுபாடெல்லாம் என்ன? நம்ம மனசு தான், நம்ம பார்வை தான் வேறுபாடு. நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம உண்டாக்கி கொண்டிருக்கிற தவறான புரிதல்கள்ல தான் இந்த வேறுபாடுகள் எல்லாம் நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க நான் அப்படிங்கிற அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா, அயம் ஆத்மா பிரம்மா, நானே அந்த பிரம்மம் என்று இங்க உபநிஷத்து நமக்கு உபதேசிக்கும் போது நம்ம அதை அப்படியே மகா வாக்கியத்தை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தினா இங்க நமக்கான சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா, நிஷ்டை தான், அதுதான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படின்னா நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம், நான் தான் அது, அயமாத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சு போன பிறகு அங்க நம்ம எப்படி இருப்போம்? நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, ஆனால் நான் சுத்த சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப அந்த சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிற அந்த அறிவு பிரகாசமானது அறியப்படுகின்ற ஊடகமாகிய இந்த உடலையும் மனதையும் கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்குது. அப்படி உண்டாக்கும் போது இங்க அந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கின்ற தோற்றம் எல்லாம் அந்த சைத்தன்யத்துக்கு வேறாக இல்லை, அது இருப்பதினால் இங்க இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் எப்படி தெரிகிறது? சூரியனா தெரியுது, சந்திரனா தெரியுது, இந்த உலகமா தெரியுது, உறவுகளா தெரியுது, உத்தியோகமா தெரியுது. அப்ப இங்க எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். அப்ப இது புரிஞ்சு போயிட்டா என்னுடைய இருப்பின் பிரகாசம் இப்படி இவ்வாறு வெளிப்பட்டு அறியப்படுகிறது, ஆனால் இங்கு அறியப்படுகின்ற அத்தனையும் என்னுடைய அறிவுக்கு வேறாக இல்லை அப்படின்ற அந்த தெளிவு நம்ம இடத்துல வந்து விட்டா, இதற்கு மேல் தேடல் இல்லை, இதற்கு மேல் சாதனை இல்லை அப்படிங்கிறது இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஏன்னா இங்க வித்யாரண்யருடைய விவேகமான விசாரத்தின் முடிவு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தெளிவு நம்ம இடத்துல வரும்போது நமக்கு தேடல் போயிடும், அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்னுடைய பிரகாசிக்கின்ற இந்த பிரகாசமானது எப்பொழுதும் என்னிடத்திலேயே இருக்கின்றது, என்னுடைய சுயம் பிரகாசம் அது. அதன் மூலமாக அடையப்படுகின்ற அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடையாது, அது ஏற்றி வைக்கப்பட்ட உடலுக்கும் மனதுக்கும் உண்டானது, ஆனால் அதில் நான் சம்பந்தப்படாதவன் அப்படின்னு புரிஞ்சிட்டா, இங்க ஒரு சுகம் கிடைக்குது அப்படின்னு ஆடுறது எது? மனசு. துக்கம் வந்துருச்சு அப்படின்னு தவண்டு போறது எது? மனசு. அப்ப இங்க மனசு தான் இப்படி வந்து ஒரு சுக துக்கத்துக்குள்ள போய் இந்த இருமைகளுக்குள்ள சிக்கி சின்ன பின்னமாகுது. ஆனா ஆத்மாவிடத்துல இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, அது நமக்கு புரிஞ்சிட்டா அந்த சைத்தன்யமே பிரம்மம், அதுவே நான் அப்படின்னு நம்ம அந்த நிஷ்டையிலேயே நிக்கணும். அந்த நிஷ்டை எப்படின்னா, நான் சத்து, நான் எப்போதும் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னிலையை நம்ம இழக்கக்கூடாது. நான் சித்து, அனைத்தையும் நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அறிவு நிலையை மறக்க கூடாது. நான் ஆனந்தம், நான் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நான் இதை வேணும் அதை வேணும்னு கேட்கறதுனால தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா எங்க பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் தான் எனக்கு இந்த பொருள் அடைஞ்சா சந்தோஷம், அந்த பொருள் அடைஞ்சா திருப்தி அப்படின்னு எதையோ ஒன்று தேடுது. ஆனா அதுல நம்ம நிறைவு ஆகுவோமா அப்படின்னா, ஆக மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம பல முறை நம்ம ஏற்கனவே பாடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து நிறைவாகாத விஷயமா இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தான். ஆனா எதுல நீங்க நிறைவாக முடியும்? உங்களை நீங்க உணரும் போது நிறைவாகி விடலாம். அதாவது நான் தான் அந்த ஆனந்தம்னு நீங்க, நான் தான் அந்த சத்து, நான் தான் அந்த சித்து அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நீங்க உங்களை உணர்ந்து விட்டால், எப்போதும் இருக்கின்ற நான், அந்த தூய அறிவாக அனைத்தையும் அறிகின்ற நான், சதா ஆனந்தமாக இருக்கின்றேன் அப்படிங்கிற நிறைவை நீங்க அடைந்து விட முடியும். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த லெவலுக்கு போக மாட்டேங்கிறோம். நிதித்தியாசன நிலைக்கு நம்ம போகாம மனத அளவுல நாம ஒரு மயக்கம் அடைகிறோம் பாத்தீங்களா. அப்ப மயக்கம் அடையும் போது நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பற்ற பாக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு எல்லாருக்கும் புரியற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள பணமே எடுத்துக்கலாமே, எல்லோருக்கும் புரியற மாதிரி பணம் எடுத்துக்கலாம். இப்ப பணம் வந்து எனக்கு வந்தா சந்தோஷம் ஆயிடுங்க, திருப்தி ஆயிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு வச்சுங்களேன். இப்ப நம்ம சொல்றோம், சரி உங்களுக்கு பணம் வந்தா திருப்தி ஆயிடும், எவ்வளவு வந்தா திருப்தி ஆகுங்க கேட்கிறோம். ஒரு 10 லட்சம் ரூபா அப்படியே யோசிப்பாரு, எனக்கு 10 லட்சம் ரூபா இருந்தா திருப்தி ஆயிடுமா? முடியாது. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு விலைவாசிக்கு விற்குது? ஒரு வீடு வாங்கணும்னா கூட நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல வீடு நல்ல பங்களா வாங்கணும்னா 1 கோடி ரூபா வேணும். அப்படியே கொஞ்சம் யோசிப்பாரா, நம்ம 10 லட்சம் ரூபா போதுமா திருப்தி ஆயிடுங்களான்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கும் போது, சரி ஒரு 20 லட்சம் அவர் அமைதியாவே இருப்பாரு, சரி ஒரு 50 லட்சம் அவர் அமைதியாவே இருப்பாரு, சரி 1 கோடி கொஞ்சம் அப்படியே யோசிப்பாரு, 1 கோடி போதுமா? போதும், அந்த ஒரு பங்களா வாங்கிக்கலாம், ஆனாலும் அப்புறம் சாப்பாட்டுக்கு, கார் வச்சுக்கிட்டு சுற்றுறதுக்கு, பெட்ரோல் டீசலுக்கு, இதுக்கெல்லாம் பணம் வேணுமில்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த கேள்வி அவருக்குள்ளே எழுந்திருக்கும்ல. அப்போ இங்கே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், 1 கோடி, 2 கோடி, 100 கோடி, இப்படி நீங்கள் ஒரு மனிதனை பணத்தினால் திருப்திப்படுத்த முடியுமானா? என்றைக்குமே திருப்திப்படுத்த முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அவனுடைய தேவைகள் கூடிக்கொண்டே போகும். அவனுடைய வாழ்க்கை வந்து அவன் வசதியாக மாற்றிக்க அவனுக்கு தேவைகள் அதிகமாகும், நட்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி கூடும். அப்போ அவனுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் நோக்கி போகும்போது பண தேவைகள் நிறைவாகவே ஆகாது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த பணம்ங்கிறத எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக பணத்தை வச்சு நான் இப்போ சொல்கிறேன். அப்போ ஒருத்தன் பணத்தினால திருப்தியாக முடியுமானா? அதுலேயே திருப்தியாக முடியலங்கும் போது ஒரு உறவுகளில் திருப்தி ஆயிடுவானா? ஒரு உத்தியோகத்தில் திருப்தி ஆயிடுவானா? அப்படி எதுலேயுமே ஆக முடியாதுங்க. அப்போ இங்கே உண்மையில் மனிதன் ஏன் நிறைவாவது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே தேடுகின்ற பொருளினால் அவன் நிறைவாகவே முடியாது. பதவி சுகமும் அப்படித்தான். நீங்கள் வந்து ஒரு சாதாரண கவுன்சிலர் பதவிக்கு ஆசைப்பட்டு எலெக்ஷனில் நீங்கள் அங்கங்கே ட்ரை பண்ணி முயற்சி எடுத்தீங்க, நீங்கள் கவுன்சிலர் ஆகிடுவீங்க. அப்புறம் கவுன்சிலர் ஆகி கொஞ்ச நாள்லேயே உங்களை ஃபெமிலியராக அந்த ஏரியாவில் எல்லாரும் பார்த்து பழகினதுனால உங்களை அந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏவாக மாற்றிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக மாறின பிறகு உங்களுக்கு அடுத்த ஆசை என்ன? எம்பியாக மாறணும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்புறம் எம்பியாக மாறினவுடனே அடுத்த ஆசை என்ன? ஏதாவது இந்த ஸ்டேட்டுக்கே ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு அடுத்த ஆசை. சரி, முதலமைச்சர் ஆனால் போதுமா? இல்லை, அடுத்தது இந்த நாட்டுக்கே பிரதமர் ஆகணும். அப்போ இப்படி பார்த்துங்களேன், மைண்டு வந்து ஒரு லெவல்லிருந்து அப்படியே திருப்தி ஆகிடுமா? ஒரு பதவி சுகம் போதுமா? அப்படின்னா ஒரு பதவி சுகம் போதாது, அது அடுத்தடுத்த பதவி உயர்வை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து அரசியல் வாழ்க்கையில். உத்தியோகமும் அப்படி தான். நீங்கள் உத்தியோகத்துறையில் போகும்போது ஒரு சாதாரண கிளர்க்காக வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் எப்பவுமே கிளர்க்காக இருக்க முடியுமா? அடுத்த போஸ்டிங் என்னன்னு பார்ப்பீங்க. அப்போ அதுக்குண்டான அடுத்த லெவல் சூப்பர்வைசரா, மேனேஜரா, அல்லது இன்னும் என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி தேடி மனசு ஓடி ஓடி இதுக்கு என்னைக்காவது ஒரு நிறைவாகுமா? இந்த மனசு நிறைவாகவே ஆகாது. அப்போ எப்பொழுது நிறைவாகும் அப்படின்னா, நம்முடைய சுயம் அனுபவமாகும் போது மட்டும்தான் நிறைவாகும். அப்போ நம்முடைய சுயம் என்ன? நான் சத்து எப்போதும் இருக்கின்றேன், நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை, நான் ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை. அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? சதா அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன், அனைத்தையும் அறியும் அறிவாக, நான் சித்து. அப்ப அப்படி இருக்கிற என்னுடைய ரியாலிட்டி என்ன? நான் ஆனந்தம். அப்ப ஆனந்தம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நிறைவாகி விட்டேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஆனந்தம் தான் நிறைவான ஆனந்தம், வேற எந்த ஆனந்தமும் நிறைவு கொடுக்காது. அப்ப அங்க எனக்கு பூரண திருப்தி. அப்ப அந்த பூரண திருப்தியில நான் நிறைவாகி விட்டேன் அப்படிங்கிறத இந்த 10வது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப நீங்க இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க அந்த யுக்திபூர்வமா இந்த விசாரணை பண்ணி விவேகத்தினால நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே அனுபவமாக்கி ஆனந்தமாக இருக்க முடியும் என்பது இந்த 10வது ஸ்லோகத்தின் மூலமாக அறிய முடிகிறது. அடுத்து 11வது ஸ்லோகம். அபானேன பரம் பிரேமா அபானேன விசய ஸ்வரூபகா அதோ பானே பிரபாத சௌ பரமானந்த ஆத்மனகா. இந்த மந்திரம், இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை நிலை இருக்கு இல்லையா, அவித்தை அப்படிங்கிறது யாருக்கான நிலை அப்படின்னு கேட்டால் ஜீவர்களுக்கான நிலை. ஏன்னா இங்கே வந்து நம்ம அத்வைத வேதாந்தம் படிக்கும்போது ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். அவித்தை அப்படிங்கிறது ஜீவர்களுடைய நிலைப்பாடு. இப்போ மாயை அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய நிலைப்பாடு. இல்லையா, பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட சக்தி வந்து மாயையாக வெளிவந்து அது ஈஸ்வர நிலையில இருந்து ஜீவர் நிலைக்கு இறங்கும் போது அது அஞ்ஞானமாக மாறிடுது, அவித்தையாக மாறிடுது. அப்போ இந்த அவித்தை நிலைக்கு காரணம் என்னன்னா அறியாமை தானே. அது இந்த மந்திரத்தில் சொல்றாரு, இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அறியாமை நிலையில் உயர்ந்த அன்பு இருக்காது, அங்கே பரம் பிரேமம் இல்லை, பரமாத்மாவை பற்றிய அந்த உண்மை அன்பு வெளிப்படாது. அதுவே நீங்கள் உங்களை அறிந்து கொண்ட நிலையில் அந்த ஞானத்தில் விஷய ஆசைகள் இருக்காதுங்கிறார். அதாவது நீங்கள் உங்களை அறியாத பொழுது உங்களுக்கு உலகம்தான் உண்மையாக தெரியும், விஷய சுகங்கள் மீது உங்களுக்கு அலாதி பிரியம் இருக்கும். ஆனால் அந்த பிரியம் வந்து உங்களுக்கு பரம்பிரேமம் கிடையாது. பரம்பிரேமம் இல்லை அப்படின்னா எப்படி? இப்போ நீங்கள் அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் இல்லை, ஆத்மாவில் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உறவுகளில் அன்பு கிடைச்சிடும், பொருளில் அன்பு கிடைச்சிடும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதும் அன்பாக இருக்குமா? அன்பாக இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய உறவுகளில் பார்க்குறோமே எத்தனை விரிசல்கள் இருக்குது உறவுகளில். ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள எவ்வளோ விரிசல்கள், ஒரு தகப்பன் பையன் உறவுக்குள்ள எத்தனை விரிசல்கள், ஒரு தாய் மகளுக்குள்ள எத்தனை விரிசல்கள், இதெல்லாம் எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம். ஆனா இப்போ ஒரு தாய் தான், அந்த தாயினுடைய குழந்தை தான் பொண்ணு, அந்த பையன், ஆனா அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு வேறுபாடுகள். அப்ப இதெல்லாம் எதனால, மனதுனாலதான், எல்லாம் மனம் வந்து மாறி மாறி இந்த மாதிரி புரிந்து கொண்டதுனால, உயர்வு தாழ்வை உண்டாக்கிட்டதுனால, அதுல வந்து இந்த விருப்பு வெறுப்பு வெளிப்பட்டதுனால வருகின்ற பிரச்சனைகள், விவகாரங்கள். ஆனா அந்த அறியாமை நிலையில அந்த இடத்துல நீங்க காட்டுகின்ற அன்பு வந்து உண்மை அன்பாக இருக்க முடியாது அப்படின்னு நீங்க விளக்குறாரு. இந்த இடத்துல விளக்கம் கொடுக்கறது அதுதான் சொல்றாரு. அறியாமை நிலையில் அந்த அவித்தியில் உயர்ந்த அன்பு கிடையாது அந்த இடத்துல. ஆனா நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, நீங்க யார் என்று உங்களை நீங்க உண்மை நிலையை உணர்ந்து கொண்ட பிறகு, அங்கு உயர்ந்த அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல அஞ்ஞானம் இருக்காது, அறியாமை இருக்காது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அறியாமை நிலையில் கூட அந்த பரமானந்த ஸ்வரூபமான அந்த ஆத்மா எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா அது பிரகாசிக்கிறதுக்கு தடையாக எது இருக்கு, மனசு இருக்கு. ஏன்னா இங்க ஆத்மாவிடத்துல வந்து தடையே கிடையாது, அது எப்பொழுதும் அந்த சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளி போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. சூரியன் எப்படி தன்னுடைய சுயம்பிரகாச ஒளி வெள்ளத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு, அது ஏதாவது தடைப்படுத்துதா, எங்கேயும் தடை இல்லாம அந்த சூரிய ஒளி வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த சூரிய ஒளியின் மீது தடைப்படுவது போல தோன்றுவது ஒரு இடையில் தோன்றுகின்ற ஒரு ஆகாயம், தற்காலிகமா ஒரு மேகம் கூடி அந்த சூரியனை வராத மாதிரி மறைக்குது, பூமிக்கு அந்த சூரிய வெளிச்சம் வராத மாதிரி தடுக்குது. அப்ப உடனே நம்ம சூரியனே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா அந்த சூரியன் எப்பொழுதும் போல தன்னுடைய சுயம்பிரகாச ஒளியை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்குது. ஆனா இடையில இடையூறாக இந்த மேக கூட்டங்கள் உருவானதுனால நமக்கு சூரிய ஒளி பூமிக்கு வரல அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆத்மாவினுடைய சுயம்பிரகாச ஒளி வந்து உங்களுடைய சுயமா இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஏற்றிக்கொண்ட தவறான புரிதல்களின் காரணமாகவே நீங்க உங்களுடைய சுயத்தை அறிய முடியாம நீங்க தன்னை உடலாகவும் மனமாகவும் மாற்றி புரிந்து கொண்டு வாழ்வதனால் வருகின்ற இடையூறுகள் இதெல்லாம் அப்படிங்கறது இங்க சொல்ல வர்றாரு. அப்ப இங்க தடை என்பது என்னன்னா அஜ்ஞானம், அவித்தை. அப்ப அந்த அவித்தையினால் நமக்கு அன்பு மறைக்கப்படுகிறது. ஆனால் ஞானம் வந்துவிட்டா அன்பு பிரகாசிக்கிறது. அப்ப எங்கும் நமக்கு வேறுபாடுகள் கிடையாது. அப்ப நீங்க வந்து இப்ப உங்களை ஒருத்தர் விருப்பு காட்டுறாங்க, வெறுப்பு காட்டுறாங்கன்னா கூட, நீங்க இந்த ஞானத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க யார் இடத்துல விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டீங்க, நீங்க எல்லோரிடத்துலயும் ஒரே மாதிரி அன்பு வச்சிருப்பீங்க. ஆனா அதுல ஒரு சிலர் உங்களை விரும்பலாம், ஒரு சிலர் உங்களை வெறுக்கலாம். ஆனா அது அவர்களுடைய மனோபாவம் தானே தவிர உங்களிடத்துல அந்த விருப்பு வெறுப்பு கிடையாது. அப்ப நீங்க ஒருத்தர் வந்து என்னை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, நீங்க ஒரு சராசரி மனிதனா இருந்தா இவன் என்னை வெறுக்கிறான், நான் இவனை வெறுக்கிறேன் அப்படின்னு வேணா அவனை விரோதியா பார்க்கலாம். ஆனா நீங்க இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து ஞானம் அடைந்த பிறகு அவன் உங்களை வெறுத்தாலும் நீங்க அவனை விரோதியா பார்க்க முடியாது. நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கான், அவன் மனசு அப்படியே களங்கம் அடைஞ்சிருக்கு, அவனுக்கு புரியல அப்படின்னு நீங்க அவனை பார்த்து பரிதாபம் தான் பண்ணணுமே தவிர அவனை வெறுப்பு காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப இந்த மாதிரிதான் ஞானிகளுடைய வாழ்க்கை இருக்குதுங்கிறது இங்க புரிய வைக்கிறார். அப்ப அறியாமை நிலையில் கூட பரமானந்த சுரூபமான அந்த ஆத்மா மறைக்கப்பட்டதாக இல்லவே இல்லை, அது எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வித்யாரண்யர் என்ன இங்க புரிய வைக்க பாக்குறாருன்னா, ஆத்மா வந்து எப்போதும் மறைகிறது, அறியாமையில் மறைகிறதா அல்லது ஞானத்தில் மறைகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு இந்த இடத்துல. ஏன்னா இங்க நீங்க ஆத்மா மறைந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சிச்சுவேஷன் என்ன, உங்களிடத்துல இருக்கிற அறியாமையா இல்ல ஞானமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பாடல்லையே அந்த செயலிலேயே விளக்கம் கொடுக்குறாரு. அபானே நான் பரம் பிரேமா, அவித்தை நிலையில் தான் இங்க ஆத்மா மறைக்கப்படுகிறது. ஏன்னா அஜ்ஞானத்தினால, அறியாமையினால் ஆத்மா மறைக்கப்படுகிறது, ஞானத்தில் மறைக்கப்படுவது கிடையாது. ஆகவே ஆத்மாவின் மேல் இருக்கின்ற அந்த உயர்ந்த அன்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அங்கு அன்பு சதா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இங்க உடல், மனம், உறவுகள், விஷயங்கள் எல்லாமே மனம்தான் உண்டாக்கி வைத்திருக்கிறது. அதனால ஆத்மா மறைந்தது போல தோன்றுகின்றது. பானே நான் விசயஸ் புருகாங்கிறார். விசயஸ் புருகா, ஞானம் ஏற்பட்ட போது என்ன ஆயிடுது, ஆத்மா தெளிவாக அறியப்படுகிறது அப்படிங்கிறாரு. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப தேடுகின்ற சுகம், வெளியே நம்ம தேடுகின்ற சுகம் உண்மையில் வெளியே இல்லைங்க, தேடுபவனாகிய ஆத்மாவாகிய தன்னிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீ தேடும் பொருள் வெளியே இல்லை. அப்ப நீங்க என்ன தேடுறீங்க, நீங்க தேடுறது எதுவா வேணா இருக்கட்டுமே, அது அன்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வேற என்ன சுகம் தேவை, உலகத்துல என்னென்ன சுகம் தேவை, அந்த சுகத்துக்கு நீங்க என்ன டெஃபினிஷன் வேணா வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெளியே கிடையாது, எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா அதுவே நீங்க. ஆனா அது நீங்க தான் தெரியாததுனால நீங்க அது ஏதோ வெளியே இருக்குங்கிற மாதிரி நீங்க தேடுவதனால் வருகின்ற பிரச்சனை இது. ஏன்னா தேடும் பொருள் எதுவோ அது நீயே. இப்ப அந்த தேடும் பொருள் எது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி ஐடியா பண்ணிக்கலாம்? ஏதோ நான் கடவுளை தேடுறேங்க, அந்த கடவுள் எங்கேயோ இருப்பார் போல் இருக்குன்னு தேடுனா அந்த கடவுள் வெளி இல்லப்பா, அது நீ தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி நீங்க வந்து எனக்கு சந்தோஷம் தேடுறங்க, அந்த சந்தோஷம் எங்க இருக்குங்க? வெளியே எங்கேயாவது இருக்கா? பணத்துல இருக்கா? இல்ல பதவியில இருக்கா? இல்ல உத்தியோகத்துல இருக்கா? இல்ல உறவுகள்ல இருக்கான்னா? இல்ல, அதுவும் நீங்களே தான். அப்ப நீங்க இதெல்லாம் பிரிச்சியே பார்க்க வேண்டியதில்லை. உண்மையா நீங்க எதை அடைந்தால் எல்லாம் அடைந்ததாகுமோ அதை அடைவது தான் இங்க உண்மையா நம்ம செய்ய வேண்டிய இலக்கு. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம ஏதோதோ அடைவதற்காக தேவையற்ற முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையா நம்ம அடையத்தக்கது எதுவோ அது அடையக்கூடிய பொருளே கிடையாது. ஏனென்றால் அதை அடைவது அல்லது தேடுவது என்பது எதுவோ அது நானே. அப்ப இங்கிருந்து நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமா உங்களுக்கு அவர் புரிய வைக்க விரும்புறார் வித்யாரண்யர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை ஆத்மா அந்த அறிவு அப்படின்னு நீங்க உங்களை உணர்ந்த பிறகு நீங்க வெளியே அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உங்ககிட்டயே இருக்கு. அது பிரகாசிக்கிற அளவுக்கு நீங்க உங்களை உயர்த்திக்கிறதுலதான் உங்களுடைய விசேஷமே இருக்கு, இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே இருக்கு. அப்ப நீங்க உங்களை உண்மையா உணர்ந்தீங்கன்னா, உங்களுடைய உணர்வு மையத்தை தொட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பொழுதும் சதா ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு எப்பொழுதும் அந்த நிறைவு உண்டாகிவிடும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க தேடுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது, அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாம் உங்களுடைய இருப்பினாலேயே இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த நிலையில நம்ம சராசரி மனசு என்ன நமக்கு ஆசை காட்டும் அப்படின்னா, அப்ப நான் ஆத்மாவை அடைஞ்சிட்டா எனக்கு பணம் தானா வந்துருமா? ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப அதோட தேவை. இப்ப நிறைய பேருக்கு வந்து பொருளாதாரம் தான் தேவை. வாழ்க்கைங்கிறது பொருளாதாரத்தை சார்ந்து இருப்பதாக நம்ம நம்புறோம். அப்ப பணம் இல்லாம எப்படிங்க வாழ்றது? பணம் இல்லாம எப்படிங்க சாப்பிடுறது? பணம் இல்லாம எப்படிங்க வீட்டுல இருக்கிறது? வீட்டு வாடகை கொடுக்கணும், அப்புறம் ஏதாவது உடம்பு சரினா வைத்திய செலவு பண்ணணும். அப்ப பணம் தானே தேவையா இருக்கு. அப்ப நான் ஆத்மானு உணர்ந்துட்டா எனக்கு பணம் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் தானே, மனிதன்னா அப்படிதான் இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையா உங்களுடைய சுயத்தை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க எல்லாமே தானா வரும், நீங்க ஒண்ணுமே தேட வேண்டியது கிடையாது. அதுதான் இங்க பியூட்டியே. அந்த எத்தனை பேரால உண்மையை உணர்ந்து அதுவா மாற முடியும்னா மைண்ட் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. ஏன்னா மைண்ட் என்ன பண்ணும்னா, வெளியேதான் ஏதோ இருக்குன்னு வெளியேதான் தேடிக்கிட்டே இருக்கும், தன்னுடைய சுயத்தை அனுபவமாக்க விரும்பாது. ஆனா யார் ஒருவன் தன் சுயத்தை அனுபவமாக்கிட்டானோ அவனுக்கு எல்லாம் தானா வரும். நீங்க எத்தனையோ மகான்கள் எல்லாம் பார்க்கலாம், நான் ஒன்று உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை. சாதாரண ஒரு ஏழையா வாழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சாதாரணமா ஒரு விருப்பாச்சி குகையில இருந்த ரமணருக்கு தான் இன்னைக்கு அந்த திருவண்ணாமலை பூரா ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப எப்படிங்க இதெல்லாம் எப்படி வருதுங்க? அந்த நிலையை அடைஞ்சிட்டா இந்த உலகத்துல எல்லாமே வருங்க. புகழும் வரும், பேரும் வரும், பணமும் வரும், பெருமையும் வரும், எல்லாமே வரும். ஏன்னா எல்லாம் ஆத்மாவுக்கு வேற இல்லை, எல்லாம் ஆத்மா தான். அப்ப இங்க எல்லாமே என்னிடத்திலேயே இருக்கு, ஆனா அது நான் தான் என்று தெரியாததுனால நான் ஏதோ வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு தான் நான் ஒரு ஓமான கதையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வைர நெக்லஸை வந்து தன் கழுத்துல போட்டுக்கிட்டு வீடு பூரா தேடினா எப்படிங்க கிடைக்கும்? தன்னுடைய கழுத்துலயே இருக்கிற வைர நெக்லஸை போய் வீடு பூரா தேடினா வேற எங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது தனக்குள்ள தான் போட்டுக்கிட்டு இருக்கிற பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தேட வேண்டியது நின்று போயிடும். அது மாதிரி இங்க நீங்க வெளியே தேடி அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தேடும் பொருள் எதுவோ அது நீங்களே. ஆனா நீங்க இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தேடும் பொருள் அப்படிங்கிறத? நீங்க அந்த கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலும் அது நீங்க தான், பணம்னு நினைச்சுக்கிட்டாலும் அது நீங்க தான், பதவின்னு நினைச்சுக்கிட்டாலும் அது நீங்க தான். இந்த உலகத்துல என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ வெளியே அது எல்லாம் நீங்க தாங்க. அப்ப நான் தான் அதுன்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் உங்களிடத்திலேயே இருக்கிறது. அது உங்களுடைய சுயம் பிரகாசம் அது. ஏன்னா ஒரே ஒரு சூரியனுடைய அந்த ஒளி கற்றைகள் பூமியை நோக்கி பாய்வதனால்தான் இங்க தாமரைப்பூ மலருது, தடாகத்தில் இருக்கிற தண்ணி ஆவியாகி மழை பொழிகிறது, அப்புறம் இங்க பயிர்கள் பூத்து குலுங்குகின்றன, பறவைகள் இறை தேடி கிளம்புகின்றன, இங்க எல்லா உயிர்களும் வாழுகின்றன. ஆனா அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருப்பதற்கு ஆதாரமாக சூரியன் இருக்கிறது. அப்ப அந்த சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளி பூமியை நோக்கி வந்துவிட்டால் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். சூரிய ஒளி வரலன்னா இங்க எதுவுமே நடக்காது. நீங்க வேணா சூரியன் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா பாருங்களேன், இந்த உலகம் அப்படி ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா சூரிய ஒளி இல்லைன்னா இங்கே பயிர்கள் எல்லாம் வாடிடும், நீர்நிலைகள் எல்லாம் வறண்டுடும். ஏன்னா உங்களுக்கு நீர் ஆவியாகி மழையாக பொழிஞ்சாதானே உங்களுக்கு இந்த உலகம் இயங்கும். அப்போ இந்த இயக்கமே மாறி போயிடும். அப்போ இங்கே சூரியன் இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி நீங்கள் சயின்டிஃபிக்கலாக உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுதோ, அது மாதிரி ஆத்மாவாகிய நீங்கள் இருக்கிறதுனால தாங்க இங்கே எல்லாம் இருக்கிறதுங்கிறத ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சயின்டிஃபிக்கலாக வந்தால் சொன்னால் நான் ஏற்றுக்குவேன், ஆனால் ஆன்மீக ரீதியாக சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறது நம்முடைய மனசு தானே. அப்போ இங்கே இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சுரூபம் உங்களுடைய சுயம் உங்களுக்கு அனுபவம் ஆன பிறகு இங்கே அடையத்தக்கது எதுவுமே இல்லை, அது எல்லாம் நானே தான். அப்போ என்னுடைய நிலையில் நான் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு போன பிறகு அடைவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இங்கே ஆத்மா அப்படிங்கிறது ஞானத்தில் பிரகாசமாகிறது, அஜானத்தில் மறைக்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய அறியாமையினால நீங்கள் ஆத்மான்னு தெரியாமல் ஒரு அவல நிலையில் வாழ்வதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய அஜானம் தான், அறியாமை தான் உங்களை ஆத்மான்னு தெரிய விடாமல் மறைக்குது. அப்போ ஏன் அது மறைக்குது? நீங்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள் தான் காரணம். தப்பு தப்பாக விஷயங்களை யாரோ சொல்கிறத எப்படியோ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்துட்ருப்பான் யூடியூப்பில், அதையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியுமானா எப்படி வாழ முடியும்? அவன் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருப்பான், அதில் ஏதோ ஒரு ஆதாயத்தை அவன் பார்க்க விரும்புவான். இதெல்லாம் அவனுடைய சுயநலம், அதாவது அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு உங்களை பகடக்காயாக பயன்படுத்துவாங்க. ஆனால் புத்திசாலிகள் வந்து இதை புரிந்து கொண்டாங்கன்னா அதில் போய் சிக்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி இங்கே எல்லாமே நம்மிடத்தில் அறியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை போய் வெளியே தேடி அடைவதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அறியாமையில் மூடப்பட்டதாக ஆத்மா மறைக்கப்படுகிறது, ஆனால் அது ஒருபோதும் இல்லாததாக ஆகாது, ஏனெனில் அது பரமானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறாரு. அப்போ நாம் இந்த இடத்துல நம்முடைய சாதனைக்கான குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அன்பு இருக்கு இல்லையா, அன்பு உணர்வு, அது உங்கள் உறவுகள் உத்தியோகம் எதில் வேணால் இருக்கட்டும், அந்த அன்பு உணர்வு எங்கே செல்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு விசாரணை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குற டெக்னிக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்துட்டா நீங்க விசாரம் மார்க்கத்துக்குள்ள தான் வரணும். விசாரம் தான் இங்க வந்து விவேகத்தை கொடுத்து உங்களை காட்டி கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது பயிற்சிகள் பண்ணி நீங்க அடைய பார்த்தீங்கன்னா அது உங்களை காட்டி கொடுக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க தலையெல்லாம் நிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருமா, நீங்க வந்து பூஜைகள் பண்றதுனால ஏதாவது கிடைச்சிருமானா, நீங்க தேடும் பொருள் எதுவோ அது நீங்களாக இருந்து கொண்டு வெளியிருந்து எப்படி பெற முடியும்? அப்ப நீங்க நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அஞ்ஞானம் தான் நீக்கப்பட வேண்டும். அப்போ அஜ்ஞானம் நீக்கப்படுவதற்காக என்ன செய்யணும்? நீங்கள் அந்த அறிவு தாங்கிறத காட்டி கொடுக்கணும், அவ்வளவுதானே, அது மட்டும் தானே நம்ம செய்யணும். அப்போ அந்த நிலையில் நீங்கள் உங்களை விசாரம் பண்ணி பாருங்கள், உங்களிடத்தில் இருக்கிற அன்பு வந்து உண்மையில் எதை நோக்கி செல்கிறது, எங்கே செல்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்க. அப்போ என் அன்பு எதன் மேல் ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு அடுத்த கேள்வி கேளுங்க. நீங்கள் எதை அன்பாக பார்க்குறீங்க? அது நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே அன்பை ஒட்டிக்கிட்டு வச்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு மேலே உங்கள் அன்பை ஒட்ட வச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை உங்கள் உத்தியோகத்து மேலே ஒரு அன்பை ஒட்ட வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்களேன். அப்படி நீங்கள் கேட்குற கேள்வி வந்து விஷயங்களின் மீது ஓடினால் அதற்கு பேர் வந்து அவித்யை. அவித்யான என்ன? அறியாமை, அஜ்ஞானம் என்று பொருள். ஆனால் அது ஆத்மாவில் நிலைத்தால் அதற்கு பேர் வித்யை, அறிவு என்று பெயர். இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதாவது வித்யை அப்படின்னா கல்வி, அவித்யை அப்படின்னா அறியாமை என்று அர்த்தம். அதாவது வித்யை அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பலம் தான் அவித்யை. வித்யா அப்படின்னா கல்வி, ஞானம். அவித்யா என்றால் அஜ்ஞானம். அப்போ நீங்கள் ஞானமா அஜ்ஞானமாங்கிறத நீங்கள் எப்படி உங்களுக்குள்ள நீங்கள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் இப்போ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கான உபதேசம் என்ன இங்கே வித்யாரண்யர் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடத்துல இருக்கிற அன்பு வெளிப்பொருட்களில் எடுத்தா உங்ககிட்டயே இருக்குதான்னு பாருங்க. வெளிப்பொருட்களில் இருக்குன்னா அதுக்கு பேர் அவித்யை, உங்ககிட்டயே இருக்குன்னா அதுக்கு பேர் ஞானம். அதே மாதிரி நீங்கள் வெளிப்புற விஷயங்களில் நாட்டம் போச்சுன்னா அதுக்கு பேர் அவித்யை, தன்னுடைய ஆத்மாவில் நிலைத்து நின்னா அதுக்கு பேர் வித்யை. அப்போ நீங்கள் வித்யாவா அவித்யாவா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக அறிவுறுத்துறார். அப்போ இங்கே அன்பின் திசை அப்படின்னா அறிவின் நிலையை சுட்டி காட்டுகிறது என்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இங்கே விஷய விராகம் எப்படி வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விஷயங்களை விட்டு ஓடுவதனால் கிடையாது, அந்த ஆத்மாவை அறிவதனால் நமக்கு அதன் மீது வந்து பற்று நீங்கி விடுகிறது. ஏன்னா என்னுடைய இருப்பினால் அது இருக்கும்போது அதை நான் பற்றுவதற்கு என்ன இருக்கிறது? அது என்னுடைய இருப்பினால் தான் இருக்கிறது. அப்போ எல்லாம் நானே அப்படின்னு அந்த தெளிவு வந்துவிட்டால் ஆனந்தம் தானாக உங்கள்கிட்ட வந்துடுது, அமைதி தானாக உங்ககிட்ட வந்துடுது. அப்போ நீங்கள் எப்படி ஒரு சூரியன் வந்து உதித்த உடனே விளக்கு வீட்டில் ஆஃப் பண்ணிட்டுறீங்க, இப்போ வீட்டில் தான் லைட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ ஏன் லைட் போட்டீங்க? இருளாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக வீட்டில் இருக்கிற ஒரு தற்காலிகமான மின்சாதன விளக்கை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சூரியன் வந்த பிறகு அந்த மின்சாதன விளக்கு உங்களுக்கு தேவையில்லை இல்லையா, அதை அணைச்சிட்டீங்க. ஏன்? அந்த வெளிச்சத்தை விட ஒரு அருமையான வெளிச்சம் சூரிய வெளிச்சம். அதனால் சூரிய வெளிச்சம் வந்துட்டால் நமக்கு மின்சார வெளிச்சம் தேவையில்லை. அது மாதிரி ஞான வெளிச்சம் உங்களிடத்துல உண்டாகிவிட்டா, நீங்க தான் அந்த அறிவு ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞான வெளிச்சம் உங்களிடத்துல உண்டாகிவிட்டா அது உங்களை பூரணமாக்கி விடுகிறது, நிறைவாக்கி விடுகிறது. அந்த இடத்துல நீங்க எப்பொழுதும் ஆனந்தமா இருக்க முடியும். அங்க அடைவதற்கு ஒன்றுமில்லை, அறிவதற்கு ஒன்றுமில்லை, தெளிவு, இருப்பு, ஆனந்தம். அந்த அறிவா நீங்க இருப்பீங்க, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பீங்க, சதா ஆனந்தமா இருப்பீங்க, எல்லாவற்றிலும் நிறைவாக இருப்பீங்க. அப்போ அந்த நிறைவு தன்மை எதனால் அறியப்படுதுன்னா, இந்த உடலும் மனது சார்ந்து இல்லை, அது உணர்வின் அடிப்படையில் அடையப்படுவதாக இருக்கிறதுனால நீங்கள் பர்டிகுலராக அபிமானம் வச்சிருக்கிற இந்த பாடி மைண்டுக்கு அங்கே வேலையே இல்லை, அது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தானாக உருவாக்கப்படும். நீங்கள் அந்த உடம்பும் கிடையாது, அந்த மனசும் கிடையாது, நீங்கள் நீங்களா உங்களுடைய சுயத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டு பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற சுயம் பிரகாச அறிவு ஒளி நீங்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த நிலைக்கு தான் இப்போ நம்ம உயரணும். அதாவது அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம்னு பேர். இந்த சாஸ்திர விஷயங்களை கேட்டல் சிரவணம், கேட்ட விஷயங்களில் தெளிவு பெறுதல் மனநம், அந்த தெளிவு அடைந்த பிறகு நான் தான் அந்த தூய அறிவு ஆத்மா பிரம்மம் என்று நாம் புரிந்து கொண்ட பிறகு அதில் நாம் நிலையாக நிற்பது நிதித்தியாசன நிலை. அப்போ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ இங்கே நாம் தேடுகின்ற அன்பும் சுகமும் என்னிடத்திலிருந்தே வெளிப்படுகிறது, அதை வெளியே தேட வேண்டியது கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப நீங்க எப்படிங்க இந்த நிதித்தியாசன நிலையில இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறதுனால ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். நீங்க நிதித்தியாசன நிலைங்கிறது என்னன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு உங்ககிட்ட பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும், எப்பயுமே அந்த தன்னுணர்வு உங்களை விட்டு விலகவே விலகாது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க விசாரணை பண்ணி பார்த்தா, நீங்க சில நேரங்களில் நான் உடல் என்று அபிமானிப்பீங்க, சில நேரம் நான் உத்தியோகத்தில் வந்து நான் டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை டாக்டரை அபிமானிப்பீங்க, அல்லது ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரை அபிமானம் பண்ணுவீங்க, அல்லது ஒரு தொழிலதிபர்னு அபிமானம் பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வெளியிருந்து ஏற்றிக்கொண்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு நானுங்கிற அபிமானம் மாறி காணப்படுது இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் விட்டுடணும். வெளியிருந்து இந்த மாதிரி நம்ம ஏற்றி வைத்து கொண்ட விசேஷங்களெல்லாம் விட்டுட்டு உண்மையான நானுங்கிற தன்னுணர்வை மட்டும் நீங்கள் பற்றிக்கிட்டு அப்படியே நான் நானுங்கிற அந்த சுயம் ஸ்புரணமாயிட்டு இருக்கும். உங்களுக்குள்ள எப்பொழுதுமே நான் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் என்னை இழக்க மாட்டேன், நான் என்னை விட்டுவிட முடியாது அப்படிங்கிற நிலையில ஆத்மா இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அந்த இருப்பை நீங்க எப்பவும் விடாம உங்களுடைய சுயத்தை நீங்க அடையாளப்படுத்தி ஆனந்தமா தன்னுணர்வுல நீங்க நின்று பழகினீங்கன்னா உங்களிடத்துல இருந்து சுயம் பிரகாசம் வெளிப்பட ஆரம்பிக்குங்க. அப்படி வெளிப்படும் போது தெரியும், எல்லாம் என்னுடைய இருப்புனால இருக்குதுங்கன்னு தெரியும் போது அந்த உடலுக்கும் மனதுக்கும் நிறைவான ஒரு நிலை உண்டாகி விடுங்க. நிறைவுன்னு நம்ம அதை எப்படி சொல்லணும், மனோரீதியான நிறைவு, உடல் ரீதியான நிறைவு. அதுக்கப்புறம் அங்கே அடையிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், எதுவும் தேவையில்லை, எதுவும் பெற வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாம் நானாகவே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி வாழும், இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது, ஏன்னா நீங்கள் அந்த உடலோ மனசோ கிடையாது, நீங்கள் அந்த உணர்வு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பு மேலே அபிமானம் வச்சுக்கிட்டு எனக்கு எதுக்காவது இதில் தான் மாற்றம் நடக்காதா, இந்த மனசுக்கு ஏதாவது நிறைவு கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்காது. ஏன்னா அது நானுங்கிற பற்று, அந்த உடம்பு மேலேயும் மனசு மேலே இருக்கிற பற்று. அதை நீங்கள் எப்போ விட்டுட்டு உங்களுடைய சுயத்துக்குள்ளே நீங்கள் போறீங்களோ அப்போ உங்களுடைய உண்மைத்தன்மை பிரகாசிக்கும் போது இங்கே எல்லாம் நீங்களாக தான் இருக்கிறது தெரியும். அப்போ இங்கே பணமும் நீங்கள் தான், பதவியும் நீங்கள் தான், எல்லாம் நீங்கள் தான். அப்போ எல்லாம் உங்ககிட்டயே இருக்கும், எதுவும் உங்களை விட்டு விலகாது, ஏன்னா அது எல்லாம் உங்களுடைய இருப்புனால இருக்குது. அப்போ நீங்கள் சூரியனே நீங்கள் தான் அப்படிங்கும்போது வேற எதை போய் நீங்கள் சின்ன சின்ன அற்ப விஷயங்களை ஆசைப்பட முடியும். சூரியனே நீங்கள் தான், சந்திரனே நீங்கள் தான், இந்த உலகமே நீங்கள் தான், இந்த கேலக்சியே நீங்கள் தான், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற அந்த ஆனந்தம் நமக்குள்ளே மலர்றது தான் உண்மையான பரமானந்தம், தூய அன்பு, அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை இங்கே புரிய வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பும் சுகமும் என்னுடைய இருப்பினாலே என்னிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான புரிதல். இது வந்து 11வது ஸ்லோகத்தோட நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் 12வது ஸ்லோகம் தொடருவோம். நன்றி. ஓம் தத்சத்.